قال رسول الله صلى الله عليه وسلم رحم الله امرأ سمع مقالتي فعداها كما سمع. رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹு தாலா ஒரு மனிதருக்கு ரஹ்மத் செய்வானாக. சமயம் அகாலத்தி பார்த்தா கமா சமயாக, என்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அது போலவே மற்றவர்களுக்கும் அது எத்தி வைப்பவரின் மீது அல்லாஹுடைய ரஹ்மத்தை உண்டாகட்டுமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளையும் அவர்கள் செயல்பாடுகளையும் அவர்களுடைய அங்கீகாரங்களையும் அறிந்தவர்கள் அதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும். அப்படி எத்தி வைப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திகளை குறித்த அது அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் குறித்து வைத்தது போல இந்த உலகத்தில் யாருடைய பேச்சுக்களையும் பதிவு செய்யப்படவில்லை. உலக வரலாற்றிலேயே மனித சமுதாயத்திலேயே ஒருத்தருடைய பேச்சை அவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சை மட்டும்தான், அவருடைய செயல்களை மட்டும்தான். அந்த காலத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி இறங்கக்கூடிய காலத்திலேயே சஹாபாக்களின் சிலர்கள் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பழக்கத்தை வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அதை தடை செய்து விட்டார்கள். யாரும் என்னுடைய பேச்சு எழுதாதீங்க, நான் சொல்றது எழுதாதீங்க, குர்ஆனுடைய வசனங்களை மட்டும் எழுதி வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளையும் எழுதி வைத்து விட்டு ஒரு பக்கத்திலே குர்ஆனுடைய வசனங்களை எழுதி வைத்து விட்டால் சஹாபாக்களுக்கு வித்தியாசம் தெரியும், இது குர்ஆனுடைய வசனம், இது ரசூலுல்லாஹுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் அதற்கு அடுத்தடுத்து வருகின்ற காலங்களில் வித்தியாசம் தெரியாமல் குர்ஆனோடு ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளும் கலந்து விடுமோ என்ற அச்சத்தினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து வைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் மரணம் செய்வதும் அதை பாதுகாப்பதுமான பணிகள் அதுக்கு பிறகு நடந்தன. ஆனால் ரொம்பவும் அதில் கண்டிப்பு அதிகமாக இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் யாராவது ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிறத சொன்னாங்கன்னு என்னன்னா அதுக்கு சாட்சி யாருன்னு கேட்பாங்க. நீ சொல்லுகின்ற வார்த்தைக்கு சாட்சி யாருன்னு கேட்பாங்க. ஒருத்தரே ரெண்டு பேர்த்தையும் சாட்சிக்கு நிறுத்தினா தான் அதை ஏற்றுக்கிடுவாங்க. அதுபோல் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் அப்படித்தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யான தகவல்கள் போய் சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வளவு பாதுகாப்பான ஒரு முறை கையாளப்பட்டது. சைதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் முனாஃபிக்குகளுடைய யூதர்களுடைய கொஞ்சம் அவங்களுடைய பிடி கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. இஸ்லாத்தின் மீது அவர்கள் அதாவது மிகவும் சுலபமான முறையில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உறவாடுவதும் அவர்களிடத்திலே பழகுவதும் பொய்யான செய்திகளை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரப்புவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சொல்லப்படாத அவர்களால் சொல்லப்படாத விஷயங்களை ரசூலுல்லா சொன்னதாக முனாஃபிக்குகள் இட்டுக்கட்டி பல விதமான செய்திகளை பரப்புவதுமான பணிகள் உஸ்மான் பின் அல்லா உஸ்மான் பின் அஃபான் காலத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சிறந்த சமுதாயத்தை இந்த உம்மத்துக்கு தந்தான். அவர்கள் தான் இமாம்கள். அவர்கள் தங்களுடைய அறப்பணியை மிக துல்லியமாக மிக சிரமப்பட்டு அவைகளை வேறுபடுத்தி எதெல்லாம் பொய்யாக இட்டுக்கட்டப்பட்டு நுழைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் தூர்வாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கிடைத்த செய்திகளை ஆதாரபூர்வமான விஷயங்களை தொகுக்குகின்ற பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதற்காக வேண்டி வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஒரு செய்தி ரசூலுல்லாவிடத்திலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் அது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அது அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அவருடைய மதிப்பு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்று சொல்கிற போது அதை கேட்பதற்கு கூட இன்றைக்கு நம்மளே பல பேருக்கு தயாராக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்றோம், அந்த ஹதீஸை சொல்றதுனால என்ன பயன் இருக்கிறது, அதை கேட்பதனால என்ன பயன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு செவி கொடுப்பதற்கு கூட நம்ம தயாராக இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் அதற்காக வேண்டி எடுத்த முயற்சிகளையும் அதற்கு பிறகு வந்த இமாம்கள் அதற்கான எடுத்த முயற்சிகளையும் நாம் பார்க்கிற போது அதற்காக வேண்டிய அவர்கள் படைக்கப்பட்டார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய பணிகள் அமைந்திருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹோடு 4 ஆண்டுகள் தான் இருந்தார். இந்த 4 ஆண்டுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்திகளை மனப்பாடம் செய்வதிலும் அதை பாதுகாப்பதிலுமான பணிக்காக வேண்டியே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் காலங்களில் ரசூலுல்லாஹோடு இருப்பார்கள். ரசூலுல்லா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்துக் கொள்வார்கள். இரவு நேரங்களிலே படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக அவைகள் அத்தனையுமே நினைவுபடுத்தி மனதிலே பதிய வைத்துக் கொள்வார்கள். இதுக்காக வேண்டிய ஒரு சஹாபி இருந்தார். எத்தனையோ சஹாபாக்கள் இருந்து இருக்கு அவர்களுக்கு மத்தியில. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எதுக்காக வேண்டியிருந்தாங்கன்னா இதுக்காக வேண்டியிருந்தாங்க. யமன் தேசத்தைச் சேர்ந்தவர்கள், தௌஸ் என்கின்ற அந்த கிளையைச் சேர்ந்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் இருக்கிற போதுதான் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பல்லாயிரம் ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி இடத்திலிருந்து அறிந்திருக்கிறார்கள். ஒரு சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா பார்த்து கேட்பார்கள், அபூ ஹுரைராவே, எல்லா சஹாபாக்களும் போரிலே கனிமத்தாக கிடைக்கின்ற பொருள்களை எல்லாம் எங்களுக்கு இது கொடுங்க, யாரும் சொல்லலா எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. நீங்க இதுவரைக்கும் என்னிடத்துல ஒன்றையும் கூட கேட்டதில்லையே, விரும்பி கேட்டதில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லா, இந்த உலகத்துடைய சாதனங்கள் எனக்கு தேவையில்லை, அந்த பொருள்கள் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஹிக்மத்து என்கின்ற அந்த ஞானத்தில் இருந்து கொஞ்சம் எனக்கு கிடைத்தால், ஒரு துளி அளவுக்கு கிடைத்தால், இந்த உலகத்துடைய அத்தனை பொருள்களை விடவும் நான் அதை நான் மகிழ்ச்சி அடைவேன், சந்தோஷப்படுவேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அகமகிழ்ந்தவர்களாக, அபூ ஹுரைரா உன்னுடைய துண்டை கீழே விரி என்று சொன்னார்கள். அவர்கள் மேலே போட்டிருந்த ஆடையை கீழே எடுத்து விரித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். என்னுடைய செய்திகளை, என்னை பற்றிய தகவல்களை அல்லாஹ் அவருடைய மனதிலே பதியவை, அவைகளை மரணமாக அந்த சக்தியை கொடு என்பதாக துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அபூ ஹுரைராவே, அந்த துணியை எடுத்து நீ உன்னுடைய மார்போடு அணைத்துக்கொண்டு, நெஞ்சோடு அணைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் அதை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற எந்த வார்த்தையும் அவர்களுடைய உள்ளத்தை விட்டு அகன்று போவது கிடையாது. அவைகள் அப்போதே நினைவிலே வைத்திருப்பார்கள். பிற்காலத்திலே மருவான் என்று சொல்லுகிற ஒருத்தர் கலீஃபாவாக இருந்தபோது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அதிகமாக ஹதீஸ் சொல்றாங்க. ஹதீஸ் கிரந்தங்களில் பார்த்தால முதலிடத்திலே இருப்பவர்கள் அவர்கள் தான். இவர் நிறைய ஹதீஸ்களை ரசூலுல்லா சொன்னதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அவருக்கு எந்த அளவுக்கு நினைவு இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வேண்டி ஒரு முறை 100 ஹதீஸுகளை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். 100 ஹதீஸுகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாவுடைய ஹதீஸுகளை சொல்லி காட்டினார்கள். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு திரும்ப அவங்களை கூப்பிட்டு அந்த 100 ஹதீஸுகளை பதிவு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் அரசர். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு திரும்பவும் அபூ ஹுரைராவை கூப்பிட்டு, நீங்க சென்ற வருஷம் சொன்னீங்களா அதே 100 ஹதீஸை போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வார்த்தை மாறாமல், எழுத்து மாறாமல் அப்படியே ஒப்பிவிட்டாங்க, அப்படியே சொல்லி காட்டினார்கள். அது சரிபார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சின்ன ஒரு வடு நீங்கியது. இது மாதிரி அந்த அளவுக்கு மனசக்தியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளிலே நான் 5 மூட்டைகளாக நான் அவைகளை கட்டி வைத்திருக்கிறேன். அதில் 2 மட்டும்தான் நான் அவிழ்த்து கொட்டியிருக்கிறேன். 3வது ஒன்றை நான் அவிழ்த்து கீழே கொட்டுவேன், ஆனால் நீங்கள் என்னை கல்லால் எரிந்து கொண்டு விடுவீர்கள். அவ்வளவு செய்தி ரசூலுல்லாஹிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்ன அதுக்கு அர்த்தம்னா, அதனால் அதை உங்களால் விளங்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்ன அந்த வார்த்தைகளை, அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன, அவைகளை உங்களால் யூகிக்க முடியாது, விளங்க முடியாது. நீங்க சந்தேகப்படுவீங்க, ரசூல் எப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சந்தேகப்படுவீங்க, என்னை கல்லால் எரிந்து கொண்டு விடுவீர்கள், அதனால் நான் அதை சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அவ்வளவு ஞானங்களை அவர்கள் தங்களுடைய மனதிலே தேக்கி வைத்திருந்தார்கள். பிற்காலத்திலே பெரும்பெரும் 100 ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு, உலகம் முழுவதிலும் வருகின்ற மாணவர்களுக்கு ஹதீஸுகளை போதிப்பதிலே தங்களது வாழ்நாளை கழித்தார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு ஹதீஸை மனப்பாடம் பண்ணி கொண்டு போய் சொல்ல முடியல. யாராவது ஒருத்தர் பேரை சொன்னால் அந்த பேரை நமக்கு நினைவு வைக்க முடியல. இப்ராஹிம்னு அதுவும் அவங்கள பத்தி சொல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போயிடும், ரெண்டு பேருக்கு மத்தியில் வேறுபாடு தெரியல. இந்த நிலையில தான் நம்முடைய தரம் இருக்கிறது. அவர்கள் முழுமையாக தங்களது சிந்தனைகளை, தங்களது கவனத்தை முழுமையாக இதற்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொண்ட நிலைகளை பார்க்கிறோம். அபூ அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லுகிற சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனபோது அவங்க வீட்டில் தான் ஸல்லல்லாஹு தங்கியிருந்தாங்க. ஆனால் சஹாபாக்கள், அன்சார் சஹாபாக்கள் போற விவசாயிகளாக இருந்தார்கள், முஹாஜிர் சஹாபாக்கள் போன வியாபாரிகளாக இருந்தார்கள். அதனால அவங்க வேலைகளை கவனிப்பதிலே ரொம்ப ஈடுபட்டு இருந்தார்கள். இருந்தாலும் ஸல்லல்லாஹு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்பதிலும் அவைகளை பாதுகாப்பதிலும் கொஞ்சம் அக்கறையாக இருந்தார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், என்னுடைய பக்கத்தை வீட்டுக்காரரோடு ஒப்பந்தம் செய்திருந்தேன், ஒரு நாள் இரவு இவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் தங்குவார், மறுநாள் இரவு நான் போய் தங்குவேன். அந்த நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு என்ன வஹி இறங்குகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், என்ன செய்திருக்கிறார்கள் என்பதனை அவர் எனக்கு வந்து சொல்லுவார். மறுநாள் காலையில நான் எனக்கு கிடைத்த செய்தி அவருக்கு சொல்லுவேன். இப்படி பரிமாறிக்கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற அந்த பேச்சை கேட்பதற்காக வேண்டி இரவு முழுவதும் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால், நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால கேட்கறதுக்கு நம்மளால முடியலையே. அல்லாஹால எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று பார்க்கிறேன். அபு அய்யூப் அல்அன்சாரி அல்லாஹாலர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு ஒரு செய்தி உக்குபத் இப்னு ஆமிர் அல்லாஹாலர்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. உக்குபத் இப்னு ஆமிர் அல்லாஹ்வுடைய எங்க இருக்காங்கன்னா மிஸ்ரில் இருக்கிறாங்க, இவங்க மதீனால இருக்காங்க. அபு அய்யூப் அல்அன்சாரி உக்குபத்துக்கு ஆமிர் அல்லாஹாலரை சந்தித்து அந்த வார்த்தையை கேட்பதற்காக வேண்டி மாத கணக்கிலே பயணம் செய்து அங்கே போனார்கள், மிஸ்ருக்கு போனார்கள். மிஸ்ருக்கு போய் இவங்க வர்றாங்கன்னு செய்தி தெரிஞ்ச உடனே, கேள்விப்பட்ட உடனே அவர் தங்களுடைய வீட்டில் இருந்து வெளியே வந்தார்கள். அபு அய்யூப் அல்அன்சாரி அஹ்மத்துல்லா அவர்களை கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்தார்கள். செய்தி விட்டு கேட்டார்கள், இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்தது எது அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே என்ன காரணம்? அபு அய்யூப் அல்அன்சாரி அஹ்மத்துல்லா சொன்னார்கள், நான் மிஸ்ருக்கு வந்ததுக்கு வேற எந்த காரணமும் இல்லை, சுத்தி பார்க்கறதோ அல்லது நாடு விட்டு நாடு போறதோ அந்த எந்த காரணமும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சத்துருல் மூமினீன் மூமினர்களுடைய குறையை மறைப்பது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் என்று அறிந்தேன், அது என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸை கேட்கறதுக்காக யாரு சஹாபாக்களை பிற்காலத்திலே இமாம்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நிலை இருந்திருக்கிறது அது வேறு விஷயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்களை அபு அய்யூப் அன்சாரி என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒரு ஹதீஸை கேட்பதற்காக மிஸ்ருக்கு பயணம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்க இருக்கிற வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு பயணம் செய்யறதுக்கு நமக்கு முடியல. எங்கேயாவது ஹதீஸை சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு மீட்டர் கிலோமீட்டர் தூரத்துல போய் கேட்கறதுக்கு முடியல. சில பேர் போறாங்க, எதுக்கு போறாங்கன்னா அந்த தாசுபியத்து, அந்த அதாவது அந்த இனவாதம் என்று சொல்வார்கள், தன்னுடைய கருத்து தான் சரியானது என்று நிலைநிறுத்துவதற்காக வேண்டி தாய் சம்பந்தப்பட்டவர்கள் தன்னுடைய தொடர்புகள் பேசுகிறதை மட்டும் கேட்டுட்டு போவாங்க, அது மார்க்கமாக ஆகும். ஹதீசுகள் என்று சொன்னால் செல்லல்லாஹு சொல்லுகின்ற ஹதீசுகளை கேட்பதற்கு யாரு சொன்னாலும் சரி கேட்பதற்கு போக வேண்டும். தான் சார்பா இருக்கிறவங்க பேசும்போது மட்டும் போறது, அவர் சொல்றது மட்டும்தான் ஹதீசா. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ நபர்கள் அந்த மாதிரி தாசுபியத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக பெருமானார் செல்லல்லாஹு வார்த்தைகளை கேட்பதிலே அவ்வளவு முக்கியம் கொடுக்க வேண்டும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. யாராவது இந்த அளவுக்கெல்லாம் நடப்போமா? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் இருந்தார். அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார், மக்காவில் வைத்து திருமணம் செய்திருந்தார். அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இவர் மக்காவுக்கு போன போது அங்கே இருக்கிற ஒரு மூதாட்டி, ஏதோ ஒருத்தர், நீங்க யாரு திருமணம் செய்திருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சு, யாரு பொண்ணு அப்படின்னு விசாரிக்கிற போது இவர் சொன்னார். அப்ப அந்த மூதாட்டி சொன்னாலும், அது எப்படி நீங்க திருமணம் செஞ்சீங்க, அந்த பெண் உங்களுக்கு பால்குடி வகையிலே சகோதரி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னார். கல்யாணமாய் உங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க பால் குடிச்ச விஷயங்கள்லாம் தெரியாது. அந்த காலத்துல ஒருத்தர் எல்லா நிறைய ஒரு தாயிடத்திலே பல பேர்கள் பால் அருந்துவார்கள். நான் பார்த்த சட்டம் என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணிடத்திலே இரண்டு பேர்கள் பால் அருந்தி இருந்தால் அந்த இரண்டு பேர்களுக்கும் பால்குடி உறவு ஏற்பட்டு விடுகிறது. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சம்பந்தம் பண்ணக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. இவங்களும் திருமணம் செய்யக்கூடாது, இவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்து வைக்க முடியாது. அது மாதிரி தன்னுடைய சகோதரியான ஒரு நிலையில இருக்கிற அந்த பெண்ணையா நீங்க திருமணம் செய்தீங்கன்னு சொன்னபோது இவருக்கு மனசுல ஒரு எண்ணம் உண்டாகிறது. வேற நேரம் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார், ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னார், ரசூலுல்லாஹ் இது மாதிரி அந்த என்னுடைய மனைவி என்னுடைய பால்குடி சகோதரி என்பதாக ஒரு மூதாட்டி சொன்னார். சொன்னவர் யாருன்னா, அவங்க அந்த மூதாட்டி தான் பால் கொடுத்துருக்கிறார், உங்க ரெண்டு பேத்துக்கு நான் தான் பால் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் எனக்கு என்னமோ அதெல்லாம் நினைவு இல்லை, யாரும் எனக்கு அது சொல்லவும் இல்லை. இப்படி நான் என்ன செய்வது என்று சொன்ன போது பெருமானார் சல்லாசன் ஒரு வார்த்தையே தான் கேட்டாங்க, அது உண்மையா இருந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அந்த செய்தி அவங்க சொல்றது நீங்க சந்தேகப்படுறீங்க, அதே உண்மையாக இருந்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டபோது உடனடியாக ஒரு வீட்டுக்கு சென்றார், தன்னுடைய மனைவியை விவகாரத்தை செய்தார், தலாக்கு சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டதோடு மட்டுமல்லாத அந்த பெண்ணுக்கு அதனுடைய காலம் இந்தாவுடைய காலம் முடிந்த பிறகு வேற திருமணமும் செய்து வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலையில தொப்பி போடுறது சுன்னத்துன்னு சொல்லி அலட்சியமா விடுறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காரியம் நல்லது, இது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்றாங்க, அலட்சியமா விடுறது. காரணம் என்னன்னு கேட்டா, அது லைஃப் அனாலிசிஸ். இந்த லைஃப் சரியெல்லாம் எப்ப வந்ததுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு பிறகுதான் நபிகள் வந்தன. இந்த லைஃப் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, லைஃப் என்பது இட்டுக்கட்டப்பட்ட விஷயம் அல்ல. அறிவிக்கக்கூடிய ராவிகளை பொறுத்து அது சகியாகவும் லைஃபாகவும் ஆகிறது. யாரும் அந்த அதிசயங்கள் அறிவிக்கிறாங்களோ அங்கே பேர், ஏழு பேர், எட்டு பேர் வருவாங்க. அதுல ஒருத்தர் அறியப்படாதவராக இருந்தார், அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. அவர் எங்கே ஒரு ஊர்ல இருந்தாரு, அவரை பத்தி எந்த செய்தியும் யாருக்கும் தெரியாது. அப்படி இல்லாம ஒரு செய்தி, அவரை பத்தி அறிமுகம் இல்லாத ஆளா இருந்தாலும் அந்த அதிசயம் லைஃப் தான். அதீஸ் உண்மையா இருக்கும், ஆனால் அவர் அறியப்படாதவராக இருப்பார். அதை அவர் சொல்லியிருப்பாரு, பின்னாடி அறிவிக்கக்கூடிய அந்த ராவி சொல்லியிருப்பார், இவர் அறியப்படாதவர், அல்லது இவர் கொஞ்சம் பொய் சொல்லக்கூடியவர். அதீஸ் விஷயத்தில் அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டாரு. சாதாரணமா நம்ம தான் பொய் சொல்றோமே எத்தனையோ தடவை, நம்ம பொய் சொல்றது கணக்கு இருக்கிறதா? எந்த விதமான கணக்கும் கிடையாது, லட்சக்கணக்கான பொய்களை சொல்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் அவர் எதையாவது ஒரு பொய் சொல்லியிருப்பார், ஒரு அவசரத்துக்கோ ஒரு நிர்பந்தத்துக்கோ பொய் சொல்லியிருப்பார், அது வெளியில தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு யாரு பொய் சொன்னாலும் வெளியே தெரியாது, எவ்வளவு பொய் சொன்னாலும் தெரியாது. அன்னைக்கு ஒருத்தர் பொய் சொல்லியிருந்தா தெரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு நபர் இருந்தார், அவர் அதீச உண்மைதான், ஆனா அவர் பொய் சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் சொன்னாலும் கூட அது அதீச லைஃப் ஆயிடும். அதனால அந்த லைஃபான அதிக ஒதுக்க வேண்டியதில்லை. இதன் காரணமாகத்தான் இமாம் அசாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள், மொஹியுத்தீன் அப்துல் கார் ஜிலானி, கதசுல்லா சன்னுல் அசீஸ் அவர்கள் எல்லாம் லைஃபான அதீச தன்னுடைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கும் மீறி இந்த லைஃப் சகிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிவிறது மூலமாக உள்ள விஷயங்களை மீறி அவர்களுக்கு கஷ்மி என்கின்ற ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஒரு மறைவான விஷயங்களை அறியக்கூடிய அந்த தன்மை, அதாவது முன்னாடி நடந்திருக்கிற விஷயங்களை நமக்கு அது தெரியாது, ஆராய்ச்சி பண்ணாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களே இந்த கஷ்மி என்கின்ற அந்த ஒரு நிலையின் மூலமாக அறிகின்ற தன்மை அவர்களுக்கு இருந்தது. அதனால் அவர்களுக்கு தெரியுது லைஃபா சகியா அப்படின்னு சொல்லி. அதன் காரணமாகத்தான் தங்களது நூல்களில் அதிகமான லைஃபான அதிசயங்கள் எழுதியிருப்பார்கள். இப்படி நிறைய இருக்கின்றன. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை, அவைகளை கேட்பதிலும் அவைகளை பாதுகாப்பதிலும், நம்ம என்ன செய்தியை நாம் கேட்டோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, எப்படி கேட்டீங்களோ அதையவே போய் சொல்வது, மாற்றி சொல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்க்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது யாரும் மாற்றி சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேசுறாங்களா, அந்த பேச்சை யாரும் மாற்றி சொல்ல மாட்டாங்க. ஆனா செயல்பாடுகளிலே சஹாபாக்கள் அறிவிப்பது, ரசூலுல்லாஹ் இதை செய்தாங்க, இப்ப வந்தாங்க, இதை செஞ்சாங்க, இதை உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லுகிற போது, அந்த செயல்பாடுகளிலே வருகிற போது சில வார்த்தைகள் மாறுதல் இருக்கும். இப்ப அத்தையாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கை ஆட்டுங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா, எங்கேயுமே சொன்னதில்லை. விரல் ஆட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? எங்கேயுமே சொன்னதில்லை. சொன்னா முக்கியத்துவம் படுத்த வேண்டியதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைத்தார்கள், விரலை இஷாரா செய்தார்கள், நீட்டி வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் தான் சொல்றாங்க. அந்த வார்த்தையில வித்தியாசம் வரலாம். செயலை அறிவிக்கிற போது அந்த வார்த்தையில வித்தியாசம் வரும், வந்துதான் ஆகும். இப்ப நம்மள பயான் பண்றோம், இங்கிருந்து வெளியே போனோம், அதிர்த்து வெளியே வந்தாரு, செருப்பெடுத்து ரெண்டு செருப்பெடுத்து போனாரு, வெளியே வண்டி போனாருன்னு சொல்றோம். இன்னொருத்தர் வந்தாங்க, அதிர்த்து வெளியே வந்தாரு, செருப்பெடுத்தாரு, போயிட்டாருன்றாங்க, அந்த வண்டின்னு சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி ஏதாவது வார்த்தைகள்ல வித்தியாசம் வரலாம் செயலை அறிவிக்கிற போது. அந்த மாதிரி வார்த்தைகளை சஹாபாக்களுக்கு மத்தியில வித்தியாசம் வரும், அது நிர்பந்தம். அதை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லா வந்து வரல ஆட்டினாங்கன்னு சொல்றது இட்டுக்கட்டுறது அல்லவா? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அங்க செய்தார்கள் சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்களோ, அதுல அதிகமான சஹாபாக்கள் எதை சொல்லியிருக்கிறார்களோ அதைத்தான் முக்கியத்துவப்படுத்த வேண்டுமே தவிர, ஏதாவது ஒருத்தர் அதை ஆட்டினாரு, அவர் ஆட்டின மாதிரி தெரிஞ்சிருக்கு. மற்ற எல்லாரும் மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஷாரா செய்றாங்க, அதைத்தான் இமாம்கள் தெளிவாக கண்டுபிடிச்சு இதுதான் சரி அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப இமாம்களுடைய வழியில நின்று விட்டால் இங்க பிரச்சனை வராது. அவங்களை வழியில தள்ளி விட்டால் என்ன செய்ய முடியும்? குழப்பம் தான் இருக்கும். எனவேதான் இங்க இன்னும் சொல்ல போனால், திருக்குறானை விளங்குவதற்கு ஹதீசுகள் அவசியம் தேவை. ஹதீசுகளை தள்ளிவிட்டு குரானை வழங்கவும் முடியாது. குரானை புரியணும்னு சொன்னா என்ன வேணும்? முதல்ல ஹதீசுகள் வேணும். பெருமானார் சொல்லா அதே ஹதீசுகளில் தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். அல்லாஹ் தொழுகை பத்தி சொல்லியிருக்கிறான், தொழுகை பறந்துதானே, நோம்ப பத்தி சொல்லியிருக்கான், அஜ்ஜ பத்தி சொல்லியிருக்கான், சக்காத்து பத்தி சொல்லியிருக்கான். எங்கேயாவது தொழுகை நாலு ரக்காத்து ஒவ்வொரு தொழுக தொழுகன்னு குரான் சொல்லியிருக்கானா? இஷா தொழுகை நாலு ரக்கா தொழுகன்னு சொல்லியிருக்கானான்னு கேட்டா கிடையாது. தொழுகை சொன்னா அவ்வளவுதான், தொழுகை எப்படி சொல்ல வேண்டும், எத்தனை ரக்காத்துகள், ஒவ்வொரு ரக்காத்துன்னு சொன்னால் என்ன, அந்த ஒவ்வொரு ரக்காத்துல என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் விளக்கம் சொல்கிறது ஹதீஸுகள் தான். அப்ப ஹதீசுகள் இல்லாமல் ஒரு மனிதன் என்ன செய்ய குரான் வழங்க முடியாது, இஸ்லாத்தை வழங்க முடியாது. அதுபோல ஹதீசுகள் இருக்கக்கூடிய விஷயங்களை இது மாதிரியான கருத்து வேறுபாடுகளையும் இமாம்களின் மூலமா தான் நம்ம வழங்க முடியுமே தவிர, இமாம்களை தள்ளிவிட்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே குழப்பம் தான் வரும். எனவேதான் அவர்கள் அதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவைகளை அர்ப்பணித்து விட்டு முழுமையாக மார்க்கத்தை இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைப்பதில் தங்களது வாழ்நாளை செலவழித்தார்கள். அவருக்கு மதிப்பு அளிக்க வேண்டும், அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இதில் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரே வேலைதான் சொல்லி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹோட தான் இருப்பாங்க, எந்த வேலைக்கு போனதுக்கும் போக மாட்டாங்க, வியாபாரத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. பகல் முழுவதும் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள், இரவு முழுவதும் அதை பாதுகாப்பதில் விவாதம் செய்வதில் ஈடுபட்டு விடுவார்கள். எல்லாரும் வளைக்க போயிடுவாங்க, இவங்க ரசூலுல்லாஹ்வோடயே இருப்பாங்க. அதன் காரணமாக பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள், பசியின் கோர பிடியினால் சிக்கப்பட்டு அவர்களும் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களும் கடுமையான பசியினுடைய இதுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு முறை 3 நாட்களாக சாப்பிடவில்லை, பயிரெல்லாம் ஒட்டி போயிருக்கிறது, தள்ளாடி தள்ளாடி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். எந்த யாருமே போய் கேட்க மாட்டாங்க, அவங்க போய் பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. தள்ளாடி தள்ளாடி ஒரு விதமா பள்ளிவாசலுக்கு வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு உணவை, கோதுமையால் காய்ச்சப்பட்ட ஒரு உணவை என்ன செய்யறாங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அபோரியாதாரம் உள்ள போறாங்க, அது காலி ஆயிப்போச்சு, வந்த உணவு காலி ஆயிடுச்சு. இவங்களா கண்ணெல்லாம் இருட்டு அடிக்குது, தப்பி தவறி பள்ளிவாசல வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபோரியாதாரம் பார்த்த உடனேயே அபோரியாதாவை வாங்க அப்படின்னு சொல்லி உட்காருங்க, அவங்க உட்கார்ந்தாங்க. அந்த பாத்திரம், அந்த உணவு கொண்டு வர அந்த பாத்திரத்துல ஓரத்துல ஒட்டி இருந்த அந்த உணவுகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாலேயே வடித்தார்கள். 2 பாத்திரத்தில் இருந்த அந்த உணவுகளை கையால் வலித்து ஒரு கவலை ஒரு உருண்ட அளவுக்கு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஹுரைரா அவர்களை கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய உயிர் யார் மீது இருக்கிறதா, அந்த அல்லாஹ்வை சத்தியமாக சொல்கிறேன், அந்த உணவை நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன், என்னுடைய வயிறு முழுவதும் நிறைந்து விட்டது. அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய உதவி அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற போது அவருடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வயிறு நிறைய சாப்பிட்டேன், அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு கொடுத்த அந்த உணவுனுடைய அந்த பரக்கத்து அவ்வளவு இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார். இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே மார்க்க ஹதீஸுக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அதுபோன்ற எண்ணற்ற சஹாபாக்கள் இருக்கிறார்கள், ரெண்டு பேர் சகோதரர்கள். எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, வறுமைக்கான வெற்றி அடைந்து விட்டார்கள். யாரெல்லாம் அதை அலட்சியம் செய்கிறோமோ நிச்சயமாக நம்முடைய மறுமை வாழ் வீணடித்து போய்விடும் என்பதை நாம் இந்த நிலைமையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரஹ்மான் பெருமானார் சதாசுடைய சொல் செயல்முறைகளை பின்பற்றி அவைகளை பாதுகாத்துகின்ற மிகச் சிறந்த மனிதர்களாக நம்ம நிர்வாகம் கேள்வோம்.